எங்கள் எதிர்காலம் உம்முடைய கருத்திலே கத்தாவே. உம்மை நம்புறவர்களை நீர் பாதுகாக்கிற கண்மலை அப்பா, உம்முடைய சிறைகளால் எங்களை மூடி பாதுகாக்கிற தெய்வமே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, ஸ்துதிக்கிறோம். இஸ்திரியானவன் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகளை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். உன் மாதிரிகள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று எங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணினவரே, எங்களை மறவாத தெய்வமே, எங்களை மறவாத தெய்வமே, மனதுருக்கம் உள்ள தெய்வமே, உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறோம். கர்த்தாவே நீர் நல்லவர், உம்முடைய கிருபை எங்களுக்கு என்றும் உள்ள. ஆவியானவரே எங்களை ஆண்டு கொள்ளுங்கப்பா, ஆட்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தாவுக்காருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய செய்திக்கு ஆதாரமாக நாம் திருப்பிக்கொள்வோம் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் கவிதை எப்படி 10 அதிகாரம் அதிலே 30 வசனத்திலிருந்து 37 வசனம் வரை நாம் வாசிப்போம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 10 அதிகாரம் 30 வசனத்திலிருந்து 37 வசனம் வரை நாம் வாசிக்கிறோம்.
இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையிலே அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றியராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரன் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார்.
ஆண்டவர் இயேசு சொன்ன ஒரு உண்மை வேத பகுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம். பட் லூக்கா சுவிசேஷத்தில் மாத்திரம்தான் இந்த உண்மை சொல்லப்பட்டிருக்கு. சில வேத பண்டிதர்கள் சொல்றார்கள், கமெண்ட்ரி பார்த்து, இது ஒரு உண்மை சம்பவம் என்று சொல்லி சொல்றாரு. சரி, இந்த உண்மை ஏன் சொல்லப்பட்டது? த கீவேர்டு இந்த உண்மை பிரபுகோல் வசனமானது 37வது வசனத்தில் இருக்கிறது. அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தபடி என்றார். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அப்படியே செய்கின்றார். சரி, வேற கவனிய 25வது வசனத்திலே நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால், ஒரு நியாயஸ்தரே, வேதத்தை கற்று தேர்ந்தவர், வேத சாஸ்திரி ஒருவன் இயேசுவை சோதிக்கும்படி அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன். அதற்கு இயேசு சொன்ன பதில் 26வது வசனத்தில் பார்த்திருந்தால், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்று என்றார். அவன் பிரதி உத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தியோடும் அன்பு கொண்டு, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல புறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்று. இந்த 29வது வசனத்தை பாருங்க. அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்கத்தக்க மனதால் இயேசுவை நோக்கி, எனக்கு பற யார் என்று கேட்டான். இந்த நியாயஸ்திரி ஒரு பரிசேன். பொதுவாக பரிசேன் என்று சொன்னால் சுயநீதி என்றது அர்த்தமா. அந்த சுயநீதியை இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொள்வதற்கு யூதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருந்தது. இந்த நியாயஸ்திரியாகிய பரிசேன் தன்னை நீதிமான் என்று காட்டிக்கொள்ளத்தக்கதாய் இயேசுடன் ஒரு கேள்வி கேட்கிறார். அவரை சோதிக்கிறது, எனக்கு புறன் யார் என்று. இந்த புறன் யார் என்ற கேள்விக்கு தான் இயேசு இந்த உபமையை சொல்றார். தடத்திலே புறன் யார் என்று கேள்வி கேட்ட நியாயஸ்திரிக்கு புறன் யார் என்பதை விளக்குவதற்காக, விவரிப்பதற்காக ஆண்டவர் இயேசு சொல்ல இந்த உபமை. ஏற்கனவே ஒரு தடவை நான் உங்களை சொல்லியிருக்கிறேன், பொதுவாக உவமைகளில் ஒரு சத்தியத்தை விளக்குவதற்காகவே, விவரிப்பதற்காகவே ஆண்டவர் இயேசு ஒரு உவமையை சொல்வார். இது நான் உங்களுக்கு அடிப்படையாக வேதத்தின் ஆதாரத்தில் சொல்ற காரணம். இந்த உவமையிலும் புறன் யார் என்பதை விளக்குவதற்காக இயேசு இந்த உவமையை சொல்றார். சோ எனக்கு பொருள் யார் என்று அந்த நியாயஸ்தரி கேட்ட கேள்விக்கு பதிலாக அண்டர் இந்த உபமையை சொல்றார். எப்படி அந்த உபமையை ஆரம்பிக்கிறார் என்று பாருங்களேன். 30வது வசனத்திலே பாசிக்கு கேட்டபடி இயேசு ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டார். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குட்டுயிராக விட்டு போனார். எனக்கு தெரியுங்க, எல்லாரும் வாசித்த வேதப்பர் நீங்கள் எல்லாரும் சொந்தமாக இதை சிந்தித்தும் விரும்பீர்கள் நான் நம்புறேன். வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் என்றும் ஆண்டவர் இயேசு சொன்னார். வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், கேட்கிறவன் உணர கடவன் சொன்னார். இந்த ரெண்டும் நாம கவனிக்க முடியாது. வாசிக்கிற வேத வாக்கியங்களை சிந்திக்கணும், கேட்கிற தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு உணரணும். நீங்களும் இன்னும் உணர்வில்லாமல் இருக்கிறீர்களா அப்படின்னு ஒரு கட்டத்தில் இயேசு தன்னுடைய அப்போஸ்தலரை பார்த்து கேட்டார். எந்த காரியங்களை எப்படி உணர்கிறோமோ உணர தவறுகிறோமோ அறிய, ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், தேவனால அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், தேவனுடைய வசனத்தை உணரத்தக்க உணர்வு நமக்கு அவசியமா. இந்த உணர்வு கூர்மை ஒரு மனுஷனுக்குள்ளே மங்கி போகுமாக இருந்தால், இந்த உணர்வு கூர்மை ஒரு மனுஷனுக்குள்ளே அடங்கி போயிருமாக இருந்தால், என்னதான் தேவனுடைய வசனத்தை கேட்டார், என்னதான் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டாலும், எப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் வந்து ஒரு செய்தியை கொடுத்தாலும், அந்த உணர்வு கூர்மை மங்கி போய்விட்ட மனுஷனுக்குள்ளே அந்த தேவ வார்த்தை கிரிய செய்யாது என்று சத்தியத்தின் படி நான் இப்படி சொல்கிறேன். இது மாத்திரமல்ல, ரோமர் 21:21 வசனத்தை நாம வாசிக்கும் பொழுது, அவர்கள் தேவனை அறிந்திருந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவங்களுடைய இருதயம் இருள் அடைந்ததென்று. பயங்கரமான ஒரு வசனம். எந்த அளவுக்கு நாம வாசிக்கிற வசனங்களை சிந்திக்கிறோமோ தேவன் அறிவார். நம்முடைய வாழ்விலே சரிபுலைகளை நாம நிதானிக்க, நன்மைகளை தீமைகளை நிதானிக்க தேவனுடைய வசனம் அவசியம், அவசியமா. நம்முடைய வாழ்க்கைக்கு அடிப்படை சட்டம் ஆதாரம் தேவனுடைய வசனங்கள். ஆகவேதான் ஆண்டவர் இயேசுதாரு வாசிக்கிறவர் சிந்திக்க கடவுள், கேட்கிறவர் உணர்வுகள். அவ இந்த உணர்வு கூர்மை மங்கி போய்விட்டால் என்ன நடக்குது என்றால், அவருடைய இருதயம் இருளடைந்து போயிடும். கேளுங்க கேளுங்க கேளுங்க, அப்படி இருளடைந்து போய்விட்டவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறதுன்றது இலகுவான காரியமே. ஆகவே நான் சொல்லுவேன், தேவனுடைய வசனத்தை கேட்டு உணர்வடைகிற தன்மை நமக்குள்ளே உண்டா என்பதை நாம் நம்மை நாமே நிதானித்து பார்த்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம் என்று என் செய்தியின் ஆரம்பத்திலே எனக்கு சேர்த்துதான் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன். தேவனோ நம்மை அறிவார். நம்முடைய வாழ்க்கை வெட்ட வெளிச்சம் வருகிறது. ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரைக்கும் நாம் எப்படி நாம வாழ்கிறோம், என்ன நோக்கத்தோடு ஜீவிக்கிறோம், எப்படி இயேசுவை பின்பற்றுகிறோம், எந்த அளவுக்கு தேவனுடைய வசனத்துக்கு நாம ஒப்பு கொடுக்கிறோம், எந்த அளவுக்கு தேவ ஆவினாலே நாம நடத்தப்படுகிறோம், எல்லாமே எல்லாமே அவருக்கு முன்பாக வெட்ட வெளிச்சமாக இருக்கு. ஆகவே நம்முடைய தேவனுக்கு நாம பயப்படணும். வல்கியா என்கின்ற ஒரு தீக்க தரிசி மூலமாக தேவன் பேசும் பொழுது, நான் பிதாவானால் என் கனமெங்கு, நான் எஜமானனானால் எனக்கு பயப்படுற பயமே என்று என்னுடைய நாமத்தை அசட்டு பண்ணுகிற ஆசாரியை பார்த்து ஆண்டவர் கேட்டார். இன்றைக்கும் அந்த வார்த்தை நம்ம நோக்கி வருகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நாம வாசிக்கிற வார்த்தைகளை அன்றாடம் வேத வார்த்தைகளை வேதத்தை வாசிக்கிறனா வாசிக்கிற வார்த்தைகளை அன்பையிலே எனக்கு சொன்னார்கள். நம்ம சபையில் இருக்கிற 11 வயதுக்கு உட்பட்ட 2 பிள்ளைகள் வேதத்தை வாசித்து முடித்திருக்காங்க. 7 பிள்ளைகள் அல்ல, ஆனா சபையில இருக்கிற 2 பிள்ளைகள் 11 வயசு கூட ஆயிருக்கான் நம்புறேன், வேதத்தை தரோலியாக வாசித்து முடித்திருக்காங்க. கேள்விப்பட்டு கத்தருக்குள்ள மிகவும் சந்தோஷப்பட்டு ஆண்டவர் ஸ்தோத்திர, ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு 11 வருஷம் ஆகியும் ஒரு தடவை கூட கத்தோட வேதத்தை வாசித்து முடிக்காதவர்கள் சபையில இருப்பார்களோ என்று எனக்குள்ளே எண்ணி அங்கலாய்த்து கொண்டேன். தேவனோ சகலத்தை மறிவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த அளவுக்கு தேவனுடைய வேதத்தையும் அவருடைய வசனத்தையும் நம்முடைய வாழ்வில் நாம முக்கியப்படுத்துகிறோம் என்பதை பொறுத்துதான் நாம் தேவனோடு வாழுகிற வாழ்வின் அல்லது ஆவிக்குரிய அடிப்படை தத்துவம் இருக்கட்டு நான் சொல்லுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ரைட், 30வது வசனத்திலே நாம் பார்க்கிறது என்ன, எருசலேமில் இருந்து ஒரு மனுஷன் எரிகோவுக்கு போகையில் என்ன நடக்கிறது, கள்ளர் கையிலே அகப்பட்டு அவர்கள் அவருடைய வஸ்திரத்தை உறிந்து அடித்து பறித்து குட்டூராக விட்டுட்டு போயிட்டார். இந்த வேத வசனத்தை அப்படியே வியாக்கியானப்படுத்த கொண்டு பார்க்க இருந்தாங்க. வாஸ்தவத்தின்படி இயற்கையின்படி கமெண்ட்ரி பார்த்தேன், இந்த எருசலேம் இருந்து எரிகோவுக்கு போகிற பாதை பயங்கரமான பாதை. அந்த நாட்களில் மலைகளும் மேடுகளும் காடுகளும் மட்டுமில்ல கள்ளர்களும் இருக்கிற ஒரு பாதை. சோ அந்த பாதையில தான் இந்த எருசலேமில் இருந்து ஒரு மனுஷன் எரிகோவுக்கு போக புறப்பட்ட போதுதான் கள்ளர்கள் அவனை பிடித்து அவன் பத்திரங்களை உறிந்து காயப்படுத்தி குட்டுவதாக விட்டு போயிருக்கார். நான் இதை மறுபக்கத்திலே வியாக்கியனப்படுத்த விரும்புகிறேன். எப்படி என்று சொன்னால், எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போக புறப்பட்டார். ரைட், இட் இஸ் ட்ரூ அண்ட் ட்ரூத். பட் தி பைபிள் சேஸ், வேதம் என்ன சொல்கிறது, எருசலேம் தேவனுடைய சபைக்கு அடையாளமாக அல்லது உருவகமாக அல்லது ஒப்பு உண்மையாக சொல்லப்படும். இப்ப சபையில இருக்கிற ஒரு மனுஷன் எரிகோ என்கின்ற பட்டணத்துக்கு சபையை விட்டு அதை விட்டு தான் இருந்த சபையை விட்டு வெளியே புறப்பட்டு போன போதுதான் இந்த சம்பவம் நடக்கிறது. சபைக்குள்ளே அவன் இருக்கும் வரைக்கும், சத்தியத்துக்கு செவி கொடுக்கும் வரைக்கும், தேவனுக்கு பயந்து அவன் சபைக்குள்ளே நடக்கும் வரைக்கும் கள்ள அவனை பிடிக்க முடியவில்லை, சத்துரு அவனை தொட முடியவில்லை, பிசாசு அவனை காயப்படுத்த முடியவில்லை. ஆகவே அவன் சபையில் இருந்து வெளியே எரிகோவுக்கு போக புறப்பட்டானான். எரிகோ என்கின்ற நகரத்தை வேதத்திலே நாம் வாஸ்தவத்திலே வாசித்தால் யோசுவாவின் காலத்திலே அது ஒரு சபிக்கப்பட்ட நகரமாக காணப்படுறது. அது அப்படி இருக்கட்டும். நான் சொல்ல வர காரியம் என்றால், சபையில இருந்து ஒரு மனுஷன் அவன் வெளியே புறப்பட்டு போகும் பொழுதுதான், அதாவது தெளிவாக சொல்லப்பட்டால், சபை என்கின்ற ஐக்கியத்தை விட்டு ஒரு மனுஷன் வெளியே புறப்பட்டு போகும் பொழுது, வெளியே போகும் பொழுது சத்துரு பிசாசு நன்றாக அவதானமாக காத்திருக்கிறார். காயப்படுத்துவதற்கும் வஸ்திரங்களை உறிந்து கொள்வதற்கும் நம்மை குட்டுயிராக மாற்றுவதற்கும் சத்துரு கவனமாகவே இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சபை என்கின்றது தேவனுடைய அமைப்பாகும். அது தேவனாலே உண்டாக்கப்பட்டதாகும், அது தேவனாலே உருவாக்கப்பட்டதாகவும், அவை சபை என்கின்ற பேழைக்குள்ளே நாம் இருக்கும் பொழுதுதான் நமக்கு பாதுகாப்பு. ஏனென்றால் இயேசு இந்த உலகத்துக்கு மறுபடியும் திரும்பி வரப்போகிறது சபையிலே இருக்கிற பரிசுத்தவான்களை சேர்த்துக் கொள்வதற்காக. அதாவது சபையை எடுத்துக் கொள்ளத்தான் இயேசு திரும்ப பூமிக்கு வரப்போகிறார். அதாவது மணவாளன் வருகிறார், மணவாட்டியாகிய சபையை எடுத்துக் கொள்வது. நாம் தேவனாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சபையிலே இருந்து சத்தியத்தை கேட்டு அறிந்து உணர்ந்து அதன்படி வாழ நம்மை நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். இது தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற ஒரு எதிர்பார்ப்பு. இதற்காகத்தான் இவர்கள் 10 வாசிக்கும் பொழுது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நீங்கள் விட்டு விடாது இருங்கள். நாளானது எவ்வளவாய் சமீபித்து வர்றதை காண்கிறீர்களோ, அது எந்த நாள், இயேசு கிறிஸ்துவின் வருகையினால், இயேசு கிறிஸ்து திரும்ப வருகிற வருகையின் நாளை எவ்வளவாக நீங்க அவதானிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாக புத்தி சொல்லிருக்காங்க. என்னென்றால், சபை கூடி வருதலை விட்டு விடாதீங்க, சிலர் விட்டு விடுறது போல நீங்களும் விட்டு விடாதீங்க. அருமையான தேவட பிள்ளைகளை, நான் திரும்பவும் சொல்லுறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆரம்பித்த அமைப்பாகிய சபை என்கின்ற அமைப்பை விட்டு, அந்த ஐக்கியத்தை விட்டு வெளியில் ஒரு மனுஷனை சத்துரு தனிமைப்படுத்துவதற்கு முயற்சி செய்வார். ஏனென்றால் ஐக்கியம் மிக முக்கியம் என்று நான் அடிக்கடி சொல்வதுண்டு. ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட 3000 சீசர்கள், அதாவது தேவனுடைய பிள்ளைகள், அப்போஸ்தலருடைய அந்யோன்யத்தில் உபதேசத்தில் ஜெபம் பண்ணதில் அப்பம் பிடிக்கிறதுல உறுதியாக தரித்திருந்திருக்கார். They have a close contact with the apostle. அவர்களுக்கு ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சத்தியம் அதிகமாக தெரியாவிட்டால் புது சபை பிறந்திருக்கு. இப்பொழுது நம்ம கையில் இருக்கிற வேதம் அப்பொழுது இருக்கல. அப்படி இருந்தும் ஆதியில ரட்சிக்கப்பட்டாலும் பெரிய அறிவு இல்லாவிட்டாலும் அந்த 3000 பேரும் தேவனோடும் அப்போஸ்தலர்களோடும் தேவ ஊழியர்களோடு நெருக்கமான ஒரு ஐக்கியத்தை பேணிக்கொண்டார் என்று நாம பார்க்கிறோம். அது நம்மை கெட்டு போக விடாது. ஆனால் அந்த ஐக்கியத்தை விட்டு நாம நம்மை தனிமைப்படுத்துவதற்கு பிசாசு பல விதத்திலும் முயற்சி செய்வான், பல காரணங்களை நமக்கு காட்டுவான், அடுக்குவான் என நம்மை தனிமைப்படுத்துவது. வாஸ்தவத்தில் எரிகிற கொழிகளோடு சேர்ந்து எரிந்தால் நாமும் எரிய முடியும். ஆனால் தனியே ஒரு கொழி இருந்தால் அது சீக்கிரத்தில் அணைந்து போகும் என்பது வெட்ட வெளிச்சம் அல்லது வெள்ளிடம் வழியாக. அருமையான தேவட பிள்ளைகளே, சபை என்கின்றது கர்த்தருடைய சபையாக. மேபி சபைகளில குறைகள் இருக்கலாம். இந்த உலகத்துல பரிபூர்ணமான ஒரு சபையை நீங்க காட்டவே முடியாது. அதற்காக குறைகளை நான் என்கரேஜ் பண்றது அல்ல, தேவனுடைய வசனத்தை கேட்டு 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 நம்முடைய குறைகளை நாம் நிறைவாக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எபேசு சபைக்கு சொல்லும் பொழுது உள்ளத்தில் ஒரு குறைவு அப்படி, ஆனால் அந்த சபை அதை கண்டுபிடிக்கல், ஆனால் ஆண்டவர் அதை கண்டுபிடித்தார். பணக்கார வாலிபனை பார்த்து சொன்னாரு, உன்னிடத்தில் இன்னும் ஒரு குறைவுண்டு, நீ பூரண சற்குண்டனாக இருந்தால் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் மிஞ்சி தலித்தரக்கூடிய பிற்பாடு என்னை பின்பற்றுவான். இன்றைக்கு இப்படிப்பட்ட வசனத்தை நம்மோடு ஏசு சொல்லுவார் தான் நம்ம நிலை என்ன. ஆனால் ஆறுதல் அருங்க, அப்படி சொல்ல மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஏன் என்று கேட்கிறீங்களோ, ஆண்டவர் இயேசு அந்த பணக்கார வாலிபனை பார்த்து உனக்கு உண்டான எல்லாவற்றையும் வித்து தரித்திரைக்கு கொடு, அதுக்கு பிற்பாடு என்ன பின்பற்றிவான்னு சொல்லி சொன்னதுக்கு காரணம் என்னவென்றார், அக்கார்டிங் டு மை அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பைபிள், அவனுடைய நம்பிக்கை அந்த ஐஸ்வர்யத்தில் தான் இருந்தது. சொல்லப்போனா அவனுக்கு கடவுள் அந்த ஐஸ்வர்யம் தான். இன்றைக்கு நான் சொல்றேன் பாருங்க, ஐஸ்வர்யம் விருத்தியானால் உன் இருதயத்தை அதன் மேலே வையாது என்று வேதம் நமக்கு திட்ட தெளிவாக சொல்றது. நாட்கள் வந்தே, நாட்கள் வரும், அப்பொழுது சகலமும் வெட்ட வெளிச்சமாகும். நாம் எதை நம்புகிறோம், எதை தேடுகிறோம், எதை விரும்புகிறோம் என்பதெல்லாம் நம்மை ரட்சித்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை அனுதினமும் நாம் நம்மை கவனிக்காவிட்டாலும், ஓ நம்முடைய உற்றாரோ பெற்றாரோ மனைவிகளோ புருஷர்களோ பிள்ளைகளோ கவனிக்காவிட்டாலும் கவனிக்க வேண்டியவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. இங்கே எருசலேமில் இருந்து அவன் எரிகோவுக்கு புறப்பட்டு போகும் சபை என்கின்ற அச்சத்தை விட்டு அவன் புறப்பட்டு தனித்து போகும் பொழுதுதான் பிசாசு அவனை பிடித்து, சத்துரு அவனை பிடித்து வஸ்திரங்களை உறிந்து ஆயப்படுத்தி உட்டுயிராக விட்டு போகட்டும், சுருக்கம் முடிக்க விடும். அடுத்து என்ன நடக்கிறது, அவன் அந்த எரிகோவுக்கு போகிற பாதையில உட்டுயிராக கிடக்கிறான். இந்த டிராமாவாக போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லு யோசித்து என்ன சத்தியம் ஆழமாக பதிகிறதுக்கா. இப்ப அந்த எரிகோவுக்கு போற பாதையில அந்த மனுஷன் குட்டுயிராக கிடக்கிறான். இப்ப என்ன நடக்கிறது, அந்த வழியாக ஒரு ஆசாரியும் வருகிறான். அந்த ஆசாரியன் குட்டுயிராக கிடக்கிற அவனை கண்டு காணாதவன் போல, கண்டும் காணாதவன் போல பக்கமாய் அப்படி போயிட்டான். சொல்றேன் பிறகு அடுத்தவர் வருகிறார். மற்றவர் யார் தெரியுமோ, அடுத்த வசனத்தை பாத்தீங்கன்னா அவர் ஒரு லேவியன். இந்த லேவியனும் வந்து அந்த குட்டுயிராய் கிடக்கிறவனை கண்டும் பார்த்தும் கண்டும் காணாதவனை போல கடந்து தன் வழியே போகிறார். நான் யோசித்து பார்த்தேன், இந்த ரெண்டு பேரும் ஏன் அவனை விட்டு கண்டும் காணாதவனாக போறார். அருமையான தேவட பிள்ளைகளை நன்றாய் கவனி, இந்த ரெண்டு பேரும் யார் என்பது முக்கியம். ஒருதன் ஆசாரியன், மற்றவன் லேவியன். எல்லாருக்கும் தெரியுமே ஆசாரியன் என்றால் யாருன்னு. பழைய ஏற்பாட்டிலே மிக உன்னதமான டப் பொசிஷன், பழைய ஏற்பாட்டிலே மிக உன்னதமான ஸ்தானத்திலே தேவனாலே அமர்த்தப்பட்டவர்கள் வைக்கப்பட்டவர்கள் ஆசாரி. ஓசையினாலே கட்டப்பட்ட ஆசரிப்பு கூடமாக இருக்கலாம், அல்லது சலமோனாலே கட்டப்பட்ட ஆலயமாக இருக்கலாம். ஆசரிப்பு கூடாரத்திலேயோ ஆலயத்துக்குள்ளேயோ ஆசாரியர் தவிர வேறு ஒருவரும் உள்ள போகவே முடியாது. கண்டிப்பாக கட்டளை இந்த ஆசாரியை கண்டா தேவ சமூகத்தில் நின்று தேவ பணிவிடைகளை செய்கிற மகத்துவமான பாக்கியமுள்ள பணியை பெற்றவர் ஆசாரியர். அருமையான தேவட பிள்ளைகளே, அதாவது தேவனை நெருங்கி தேவ சமூகத்தில் நின்று தேவனுடைய ஊழியங்களை மக்களுக்காக நிறைவேற்றுகிற தேவ ஊழியர்கள். அப்படியானால் தேவனோடு இவங்களுக்கு என்ன இருந்திருக்கணும், ஒரு ஐக்கியம் இருந்திருக்கணும். அப்படி அழைக்கப்பட்டு ஐக்கியமாக இருந்தும் தேவ சாயைகளை தரித்துக் கொள்ள வேண்டிய, தேவ சாயைகளை வெளிப்படுத்த வேண்டிய அந்த ஆசாரியன் என்ன செய்தான், அந்த குட்டுயிராக கிடந்த மனுஷனை கண்டு நமக்கே அவன் எக்கேடு கண்டு போனால் நமக்கு முன்பின் அறியாத அவனுக்கு நாம ஏன் உதவி செய்யணும், நாம போயாச்சு. அவன் கிடைக்கிறது தேவனை அறிந்தவன், தேவ சமூகத்திலிருந்து தேவ பணிவிடைகளை நிறைவேற்றுகிறவனாக இருந்தும் குட்டுகளாய் கிடந்த மனுஷனை கண்டு பக்கமாக விலகி போனான் சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த படிதான். அடுத்தவர் யாரு, லேவி. லேவி என்றால் யாரு, ஆலயத்தில் ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிற ஆசாரியர்களுக்கு உதவி செய்வதற்காக தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள் லேவிகள். லேவிய கோத்திரத்திலிருந்து தான் ஆசாரிய ஆர்வம் தெரிவு செய்யப்பட்டதான் உங்களுக்கு தெரிந்த காரியம். அவை அருமையான தேவட பிள்ளைகளே, இந்த லேவியனும் தேவன ஊழியக்காரனாக இருந்தும் அந்த குட்டியாய் கிடந்த மனுஷனை கண்டும் காணாதவனாக அவன் பக்கமாக போய்விட்டான். யோசிங்க, தேவனுடைய ஊழியக்காரர் ஆசாரியர் லேவியர் குட்டுகளாய் பாதையில கிடக்கிற ஒரு மனுஷனை கண்டும் காணாமல் அவனை விட்டு போய்விட்டார். நான் இப்படி யோசிக்கிறேன், ஒருவேளை இவர்கள் இந்த மனுஷனுக்கு உதவி செய்வதால நமக்கு என்ன நன்மை இருக்க போகுது, இந்த மனுஷனுக்கு போய் நாம நன்மை செய்வதால நமக்கு என்ன நன்மை ஏற்பட போகுது அப்படி என்று அவர்கள் யோசித்திருப்பார்களோ. ஏனென்றால் பொதுவாக நான் சொல்றவர்களை கொஞ்சம் நிதானமாக சிந்தியுங்க. பொதுவாக மனுஷிகம் நமக்கு என்ன நன்மை உண்டாகும் என்பதை பொதுவாக சிந்திக்கும். இது மனுஷர்கள் தனிப்பட்ட விதத்தில மாத்திரமில்லை, நாட்டுக்கு நாடு கூட இதே மைண்ட் தான். இதே இன்றைக்கு மாலையில பிரச்சனை, உள்நாட்டு பிரச்சனை. ஆனால் அந்த நாட்டில இருந்து தங்க நாட்டுக்கு என்ன நன்மை வர வேண்டும் என்பதற்காக சண்டை பிடிக்க பார்க்கிறாங்க முயற்சி. இது அரசியல் அறிந்த உண்மை. என்ன சொல்ல வந்த காரியம் என்னவென்றால், மனுஷனுக்கு ஒரு மனுஷன் உதவி செய்ய விரும்பும் பொழுது, இந்த மனுஷனுக்கு நான் உதவி செய்யறதுனால நன்மை செய்யறதுனால எனக்கு என்ன நன்மை? ஏன்னா மற்றவர்களுக்காக எதையும் நான் இழக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல, மற்றவர்களுக்காக எதையும் நான் கொடுக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல, மற்றவர்களுக்காக என்னை நான் விட்டு கொடுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. ஆகவே தன்னலம் மிக்க தேவ ஊழியக்காரனாகிய லேவியனும் ஆசாரியனும் அவனை கண்டும் அவனும் போய்விட்டாங்க. இந்த மனுஷனுக்கு உதவி செய்தால நமக்கு இப்படி நான் யோசிக்கும் பொழுது வாஸ்தவத்தில் இப்படி வியாக்கியானப்படுத்த விரும்புகிறேன். தேவன் இருப்பார். இன்றைக்கு நாமும் கூட சில நேரத்தில் சில நேரங்களிலே மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்தும் நாம் என்ன நினைக்கிறோம் இவருக்கு உதவி செய்தால நமக்கு என்ன நன்மை? கிளம்புளவுகளுக்கு உதவி செய்ய விருப்பம் உண்டு. படித்தவர்கள், பணக்காரர்கள், வசதி உள்ளவர்கள், திறமை உள்ளவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய விருப்பம் உண்டு. ஆனால் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்ய எந்த அளவுக்கு நம்முடைய மனம் இடம் கொடுக்கிறது என்பதை நாம் சிந்திக்கிறது. இங்கேதான் நாம லேவியனை போலவா அல்லது ஆசாரியனை போலவா அல்லது அதற்கு பின்பாடு வந்து சமரியனை போல இருக்கிறோமோ என்பதை நாம் யோசிக்கிறது நல்லது. நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், ஸ்டாண்ட் ஆன் தி வே, நாம் தேவனுடைய வசனத்தில் நிற்க, தேவனுடைய வசனத்தின்படி நடக்க நம்முடைய இருதயத்தை நாம பக்குவப்படுத்தும். இதற்காக நாம் ஊக்கமாக தேவன் நோக்கி ஜெபிக்கணும். நான் சொல்றதை சொல்ல வேண்டியது கடமை. ஆண்டவத்தில் ஜெபித்திருக்க தேவன் அறிவார். என் உள்ளத்துல ஆண்டவர் தருகிற உணர்வுகளை வார்த்தைகளாக வண்ண வடிவங்களாக மாற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். தயவு செய்து கவனிக்கிறேன். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மற்றவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யும் பொழுது, நன்மை செய்யும் பொழுது, பின்னோக்கம் இல்லாமல் செய்வது தேவனுக்கு முன்பாக உத்தமம் உண்மை. நாம் இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் ஒன்றும் மறந்துடக்கூடாது, நமக்கு மற்றவருடைய உதவி தேவை. ஒருவனை நான் சொல்ற இந்த காரியங்களை எந்த அளவுக்கு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களோ ஏற்றுக்கொள்ளப்படுங்க, அது உங்களை பொறுத்தது. பட் நமக்கு ஒருவருக்கு ஒருவர் தேவை. நாம் எவரையும் நாம தள்ளிவிடக்கூடாது. ஒருவருக்கு ஒருவர் நமக்கு தேவை. ஒருவேளை இன்றைக்கு நமக்கு தேவை இல்லாம இருக்கலாம், பட் நாளைக்கு அவர் நமக்கு தேவைப்படலாம். We don't know what will happen tomorrow. இன்று வரை நடந்ததா நமக்கு தெரியும், நாளை நடக்க போறது நமக்கு தெரியல. இன்றைக்கு நமக்கு தேவையில்லை, இன்றைக்கு நமக்கு ஆகாதவன்ட்டு நமக்கு தள்ளிவிடுவர்கள். ஒருவேளை நாளைக்கு நமக்கு தேவையாக இருக்கலாம், யார் அறிவா? ஃபார் எக்ஸாம்பிள், வேதத்தில் படியே வியாக்கியனப்படுத்துறது வேதத்தின் தன்மையாக உங்க எல்லாருக்கும் தெரியும். லாசர் ஐஸ்வர்யவாட உவமை என்ன நடந்தது? அந்த ஐஸ்வர்யவாருடைய காலடியிலே, அந்த டைனிங் டேபிள்களே, சாப்பாட்டு மேசைகளே, அந்த ஏழை லாசரு கிடந்தார். அருமையான தேவட பிள்ளைகளே, அவன் மறிக்கும் வரைக்கும் அந்த ஐஸ்வர்யவான் அவனை கண்டுகொள்ளவே இல்லை. அவன் தூரத்தில் இல்லை, எங்கும் இல்லை, காலடியில கிடக்கிறான், நாயோடு நாயாக கிடக்கிறான். அவன் மேசையிலேருந்து ஏதாவது துண்டு துணிக்கு விழுந்தா தான் அவனுக்கு ஆகார், அவனுக்கு வேலை செய்ய முடியாது. குடும்பம் கூடி இருந்தாங்க, அவனுடைய ரெக்கார்டு இல்லை பைபிள். சோ அந்த மேசிலிருந்து துண்டு தான் அவனுக்கு சாப்பாடு. ஆனால் அந்த ஐஸ்வர்யவான் அந்த லாசருவை நாயோடு நாயாகத்தான் பார்த்தான். மனுஷிகமாக அவன் பார்த்திருந்தவனாக இருந்தால் அட்லீஸ்ட் அவனுக்கு ஏதாவது உதவி செஞ்சிருவான். கண்டுகொள்ளவே இல்லை. என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி இந்த மனுஷனுக்கு உதவி செய்யபடியா செய்யறதால் நமக்கு என்ன நன்மை வரப்போகுது? இவனுக்கு ஏன் நான் கொடுக்கணும்? இவனுக்காக ஏன் நான் எதையும் இழக்கணும்? என்னுடையதை எடுத்தேனே அவனுக்கு கொடுக்கணும், என்னுடையது நான் அனுபவிக்கும் என்று தன்னிடம் உள்ளவனாக இருந்தா, சுயனம் உள்ளவனாக இருந்தான். முடிஞ்சதுக்கு அதை மறிச்சாச்சு. ஐசுருவனும் மறித்தான், லாசருவரும் மறித்தான். பிற்பாடு நடந்தது என்ன? மரணத்துக்கு பிற்பாடு ஒரு மனுஷனுக்கு மறுவாழ்வு உண்டு என்பதை திட்டமாக இந்த உலகத்துல போதித்த ஒரே ஒருவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். சோ ரெண்டு பேரும் மரித்து போயிட்டார்கள். மரித்த பிற்பாடு சம்பவம் நடக்குது, ரெண்டு பேரும் பேசுறாங்க என்று தெரியுமோ? இப்போ அந்த ஐஸ்வர்யவா ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, எனக்கு இன்னும் 5 சகோதரர்கள் இருக்காங்க, அவர்களும் இந்த வேதனை உள்ள இடத்துக்கு வராதபடி லாசருவை அனுப்புமென்று சிந்தையுங்க. காலடியிலே கிடந்த லாஸ்டர் அவன் மறிக்கும் வரைக்கும் தேவையில்லாதவன் ஆகாதவன். ஆனால் இப்பொழுது அந்த லாஸ்டருவை அனுப்பும் என்று கேட்கிறார். ஏன்? எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, அவர்களும் இந்த வேதனை உள்ளத்துக்கு வராதபடிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நேற்று அவன் தேவையில்லாதவன் ஆகாதவன், இன்றைக்கு அவன் வேண்டியவனாக மாறினான். ஆகவே நான் சொல்லுவேன், காலங்கள் எப்படி மாறுமோ தெரியாது, சூழ்நிலைகள் எப்படி மாறுமோ தெரியாது. நம்முடைய நிலைமைகளை இன்றைக்கு இருக்கிறோமா, இதுவரை நடந்த நான் இதுவரை வாழ்ந்த வாழ்வுதான் எனக்கு தெரியும், நாளைக்கு நான் எப்படி இருக்க போறேன் எனக்கு தெரியாது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு வாழ்விலே ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கிற மனப்பான்மையோட இன்னும் ஒரு படி மேல போன சத்தியத்தின்படி சபைக்கு நான் சொல்றதில்லை, பின் நோக்கம் இல்லாமல் உதவி மட்டுமில்ல, பின் நோக்கம் இல்லாமல் ஒருவர் மேல ஒருவர் அன்பு கூற, உங்கள் அன்பு மாயமட்டதாக இருப்பதா? நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை தயவு செய்து சிந்திங்க, கத்தர் கேட்டு இருக்கிற. மாய்மாலம் இல்லாத அன்பு, பின்னோக்கம் இல்லாத அன்பு, ஒருவர் மேல ஒருவர் வைக்கிற அன்பு. அருமையான தேவட பிள்ளைகளே, இன்றாய் யோசை, குட்டுகளாய் கிடந்த அந்த மனுஷனுக்கு தேவனுடைய பணிவிடை செய்கிற தேவ ஊழியக்காரர் கண்டும் காணாமல் போய்விட்டான். நமக்கு என்ன போச்சு? அந்த மனிதனையும் கூட அவர்களுக்கு இருக்க ஊழியக்காரர் முடிக்க வருங்க. அடுத்து நடந்தது, 3வது நபர் வாரார். அவர் யாரு? சமாரியன். இந்த சமாரியனை பார்க்கும் பொழுது நன்றாக கவனிங்கள், சமாரியன் யூதர்களாலே புறக்கணிக்கப்பட்டவர். யூதர்களுக்கு சமாரியர்கள் 2 தர பிரஜை. காரணம் என்னவென்றால், சமாரியாவிலே இருந்தவர்கள் கலப்படம் உள்ளவர்களாக கலப்பினம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அதுக்கு பின்னணி இருக்குது, அசீரியா ராஜா வந்து சமாரியாவில் இருந்தவர்களை கொண்டு போய் வேறு தேசங்களை அமர்த்திட்டு வேற ஜனங்களை கொண்டு வந்து சமாரியாவில் அமர்த்தினார். இது வேதத்தை அதை விளங்கப்பட்ட பெருமை. இதனாலே சமாரியாவில் இருந்தவர்கள் அவர்கள் கலப்படம் உள்ளவர்கள் என்று இவர்கள் யூதர்கள் அறிந்து அவர்கள் யூதர்கள் அல்ல என்று சொல்லி அவர்களை புறக்கணித்தார்கள். மதிக்கிறது இல்ல, அவர்களை ஏற்றுக்கொள்வதும் இல்ல, மதிக்கிறதும் இல்லை. இதை யோவான் 4 அதிகாரத்திலே சமாரியா இஸ்திரியுடைய காரியத்தில் தெளிவாக நாம் அறியும். அது என்னவென்றால், அந்த பகலின் உஷ்ட வேளையிலே, மத்தியான வேளையிலே அந்த ஸ்திரி யாக்கோபுடைய கிணறுக்கு தண்ணீர் எடுக்க வர. ஏன் மத்தியான வேளையிலே, அந்த உஷ்ண வேளையிலே அவள் வந்தாள் என்பது ஒரு கேள்வி. ஏன் அந்த நேரத்தில் அப்படி வந்தான்னு சொன்னால், அவளுடைய வாழ்க்கை மற்றவர்கள் விரும்பப்படத்தக்கது அல்ல. சமூகத்துக்கும் சமுதாயத்துக்கும் அவள் எப்படிப்பட்டவள் என்பது எல்லோரும் அறிந்திருந்தபடியா, வெட்கத்தின் நிமித்தம் மனுஷர்களுக்கு காணாதபடி மத்தியான வேளையிலே அவள் தண்ணீருக்கு வராள் கிணறுக்கு. அது அவளே அவள் இயேசு அதை அவளை பார்த்து சொல்றாரு, உன் புருஷனை கொண்டு வா, கூட்டிட்டு வாடுன்னு போது அவன் சொன்ன, எனக்கு புருஷன் இல்லை என்றான். அப்ப இயேசு கிட்ட வழிபாடு என்ன, உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்ப இருக்க உனக்கு புருஷன் இல்லை. இந்த வழிபாடு பெற்றவுடனே அவள் விளங்கியது இவ யாரு? எனக்கு அறிமான தேவட பிள்ளைகளே, இதை என்னென்று இந்த சமாரியாவோட இஸ்திரியோடு பேசிக் கொண்டிருக்கதை அப்போஸ்தலர்கள் பார்த்த போது அவளுக்கு ஆச்சரியமா. நான் ஒன்று நினைக்கிறேன், யூதர்களால புறக்கணிக்கப்பட்ட அந்த இஸ்திரியோடு இயேசு தனிப்பட்ட விதத்திலே நேரம் எடுத்து பேசியிருக்கிறாரு. மிகப்பெரிய சத்தியங்களை அந்த பெண்ணுக்கு சொல்லியிருக்கிறார். தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்வர்கள் ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்ற சத்தியத்தை இந்த சமாரியா இஸ்திரிக்கு தானே சொன்னார். 4:24 இஸ்திரியே நான் சொல்லுறதை நம்பு, தேவனை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்கின்ற மிகப்பெரிய சத்தியத்தை அந்த இஸ்திரிக்கு தானே இயேசு சொன்னார். அப்படியான யூதர்களால புறக்கணிக்கப்பட்ட, தள்ளப்பட்ட, 2 பிரஜைகளாக மதிக்கப்பட்ட அந்த இஸ்திரிக்கும் ஆண்டவர் இயேசு நேரம் செலவழித்து அவளுடைய ஆத்மாவை ரட்சிப்பதற்காக தரித்தால் ஒளியும் செய்தாரோ, அவளோடு உட்கார்ந்து பேசி அவளுடைய ரட்சிப்புகளை மனம் திரும்புதல்களை கொண்டு வந்தான்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அருமையான தேவன் பிள்ளைகளே, இப்படிப்பட்ட பின்னணியில வந்தவ தான் இந்த சமாரி. நன்றாக கபடிங்க, நன்றாக கபடிங்க. இப்ப சமாரியன் வருகிறான் இந்த பாதையில, எரிக்க போற பாதையிலே அந்த மனுஷன் குட்டுவீடாக கிடக்கிறான். இப்ப இவனும் முன்பு இருந்த லேவியனை போலவும் ஆசாரியனை போலவும் கண்டு பக்கமாக விலகி போடாதபடி இந்த சமாரியானில் காணப்படுகிற நற்குணங்கள் நமக்கு ஒரு நல்ல அடையாளம், நல்ல போதனை, நல்ல முன்மாதிரி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக கவனிங்க. அவர் என்ன செய்தார்? அவர் மேல் மனதூரினான் சொல்லப்படுது. அந்த வசனத்தை பாருங்க, 33 வசனத்தை படிக்குமா? 33.
பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி
பாருங்க. இப்ப இந்த சமாரியன் என்ன செய்யறான்? குட்டுவிலாய் கிடைக்கிற அவனை பார்த்தவர் அவன் மேல மனதுருகினான். அவனுடைய சூழ்நிலையை பார்த்தான், அவன் கிடந்த நிலைமையை பார்த்தான், ரத்த காயங்களோடு கிடைக்கிறான். பத்திரங்கள் உரியப்பட்டு கிடக்கிறார், குற்றுயிராக கிடக்கிறார். அவனை பார்த்தபோது இந்த சமாரியனுக்கு அவன் மேலே ஒரு மனதுருக்கம் வந்துச்சு. அருமையான தேவட பிள்ளைகளை அண்டே கவனிங்க, அந்த மனதுருக்கம் தான் சமாரியனுக்கு அந்த குற்றுயிராக கிடந்த மனுஷனுக்கு உதவி செய்யறதுக்கு விருப்பத்தை கொடுத்தார். இப்படி நான் சொல்லும் பொழுது இந்த மனதுருக்கம் என்கின்றது ஒரு தேவனுடைய சாயல், இட்ஸ் அ நேச்சர் ஆஃப் காட், நேச்சர் ஆஃப் கிரைஸ்ட். மனதுருக்கம், கம்பாஷன், அண்டே கவனிங்க, சுவிசேஷங்களை நாம வாசிக்கும் பொழுது இயேசு மனதுருகினார், மனதுருகினார், மனதுரு எடுப்பார். மெய்ப்பனில்லாத ஆடுகளை போல இருக்கிறார்கள் சொல்லி அவர்கள் மேல் மனதுருகினார் என்று சொல்லி வேதத்தில் வாசி. தாயின் ஒரு ஸ்திரி நடுவீதியிலே தலைவரி கோலமாக தன் ஒரே போறார் மகனுக்காக புலம்பிக் கொண்டு போடும் பொழுது இயேசு அவளை பார்த்து மனதுருகினார்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்த ஒரு அற்புத நடக்கிறத நாம பார்க்கிறோம். இப்படியா வேதத்துல பல இடங்களிலே இயேசு மனதுருகினார் என்கின்ற வார்த்தைகளை நீங்க அடிக்கடி பார்க்க முடியும். இந்த சாயல் அந்த சமாரியனுக்குள்ளே இருந்திருக்கு. நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், நாமும் அந்த நல்ல சமாரியனை போல இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புற. இது இப்படி இருக்க நான் சொல்றதை கவனிங்க, சில வேத வாக்கியங்களுக்கு ரெட்டை அர்த்தம் இருக்குது என்று சத்தியத்தின்படி உங்களுக்கு சொல்றேன். இப்ப இந்த சமாரியன் உவமையை இயேசுவுக்கு அடையாளமாக சொல்றேன். இயேசு நல்ல சமாரியன், ஃபாதர் பெக்மன்ஸும் அந்த பாட்டாக பாடியிருக்கார். என்னை பொறுத்தவரை அதுல விளைவு, நாமளும் ஒரு காலத்துல பாவத்தின் கோரப்படியிலே அகப்பட்டு பிசாசினாலே காயப்பட்டு குட்டுயிராக கிடந்த நம்மை நல்ல சமாரியனாக இயேசு கிறிஸ்து வந்து நம்மை தூக்கி எடுத்து நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை தேவடைய பிள்ளையாக மாற்றினார். ஆனால் அதே நேரத்துல இந்த உவமையின் கருப்பொருள் என்னவென்றால், நாம தான் அந்த நல்ல சமாரி. அதை குறித்து புற சொல்றேன். கவனி அருமையான தேவடைய பிள்ளைகளே, இப்ப இந்த சமாரியனுக்குள்ளே ஒரு மனதுருக்கம் இருந்தது. தேவடைய பிள்ளைகளாக நமக்குள்ளேயும் ஒரு மனதுருக்கம் இருக்கு. ஒரு வி நீட் அ டெண்டர் ஹார்ட், கடின சுபாவங்கள், முரட்டாட்டமான சுபாவங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடுக்காத ஒரு காரியம். மனதுருக்கம் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் இலக்கு உள்ள முரட்டாட்டம் பண்ணவே மாட்டார். உங்களுக்கு தெரியும், முரட்டாட்டம் பண்றது அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கு. சரி, வசனம் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் முரட்டாட்டம் பண்றது அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாது. இது தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு உடைந்த உள்ளம், தேவனால புதுப்பிக்கப்பட்ட ஒரு ஆவி. அதான் எஸ்ஐயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் பேசும் பொழுது, சிறுமைப்பட்டு ஆவியில நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனே நோக்கி பார்ப்பேன். நான் பக்தி உள்ளவன் என்று எண்ணிக்கொள்ளலாம், நான் பரிசுத்தவான்னு நினைத்துக் கொள்ளலாம், பரவாயில்ல, பரவரிச அனுபவம் உள்ளவன் வாஸ்தவத்தில் இருக்கலாம். பட்ட பேதம் என்ன சொல்லுகிறது, சிறுமைப்பட்டு ஆவியில நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனே நான் நோக்கி பார்ப்பேன். எந்த அளவுக்கு தேவனுடைய வசனத்துக்கு நாம பயப்படுகிறோம், அந்த அளவுக்கு தான் நாம தேவனுக்கு பயப்படுகிறோம் என்று சத்தியத்துபடி நான் சொல்றேன். தேவனுடைய வசனத்துக்கு தலைவணங்காத ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்பாக தலை நிமிர பார்க்கிறான் சொல்றேன். தேவனுடைய வசனத்தை அசட்டு பண்ணுகிற ஒரு மனுஷன் தேவனை அசட்டு பண்ணுறான் சத்தியத்துபடி நான் உங்களை சொல்றேன். ஆகவே எந்த அளவுக்கு தேவனுடைய வசனத்துக்கு நாம பயப்படுகிறோமோ அந்த அளவுக்கு தான் அவன் தேவனுக்கு பயப்படுறோம் என்று சத்தியத்துபடி நான் உங்களுக்கு சொல்றேன். மனதுருக்கம் என்கின்றது ஒரு தேவ சாய, தெய்வீக சாய. தேவன் மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறபடியால் தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறபடியால் தான் நம்முடைய கடின சுபாவங்களை பார்த்தும் கடினமான குணங்களை பார்த்தும் நம்மை தள்ளிவிடாமல் அந்த மனதுருக்கத்தின்படி இன்றைக்கு நம்மை நடத்தி வந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை உடைத்து தேவன் உருவாக்கட்டார். நம்முடைய பழைய சுபாவங்கள் உடைக்கப்பட வேண்டும். முரட்டு சுபாவங்கள், கடின குணங்கள், மூர்க்க குணங்கள் இவைகள் உடைக்கப்பட வேண்டும், அகற்றப்பட வேண்டும். இது பழைய மனுஷனுக்குரிய சாயல். இதை தேவனுடைய வசனத்தை நாம கேட்கறதுல, தேவ சமூகத்தில உட்கார்ந்து தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நாம ஜெபிக்க 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 ஜெபிக்கத்தான் இப்படிப்பட்ட தெய்வீக மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும். இன்னைக்கு நாம் போதுமான நேரம் தேவ சமூகத்திலே செலவழியாதபடியாலும், போதுமான அளவுக்கு தேவனுடைய வார்த்தைகளை நாம வாசித்து யோசிக்காதபடியாலும், காலங்கள் கடந்து போகுது, வருஷங்கள் கரைந்து போகுது, ஆனா நம்முடைய சுபாவங்கள் இன்னும் மாறாமல் அப்படியே. அல்லது தேவனை தேடுகிற காரியம் ஒரு கடமை போல போய் ஆகிவிட்டது. தேவன் அறிவார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நான் சொல்றது நன்றாதி தானே, மனதுருக்கம் நாம் அதற்காக ஆண்டத்தில் ஜெபிக்க, ஆண்டவரே உம்மை போல என்னையும் ஒரு மனதுருக்கம் உள்ள மனுஷன், மனுஷர்கள் மேல ஒரு மனதுருக்கம், மற்றவர்கள் மேல ஒரு மனதுருக்கம். இந்த மனதுருக்கம் தான் ஆண்டவர் இயேசு அற்புதம் செய்யறதுக்கு அடிப்படை காரணமாக இருந்தது என்று வேதத்தில் நாம வாசிக்கிறோம். எங்கெல்லாம் இயேசு மனதுருகினார் அங்கெல்லாம் அற்புதங்கள் வந்து கண்டிப்பார். சோ இந்த மனுஷன், இந்த சமாரியன் மனதுருக்கம் உள்ளவனாக, ஆசாரியனுக்குள்ளையும் சமாரியனுக்குள்ளும் இல்லாத ஒரு ஒரு தெய்வீக பண்பு இந்த சமாரியனுக்குள்ள இருந்தது. சரி, அடுத்த வசனத்தை என்ன பாக்கிறோம்? அவன் அடுத்த வசனத்தை படிக்குமா? கிட்ட வந்து
அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசம் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான்.
இப்ப கவனிங்க, இப்ப அந்த ஆசாரியன் என்ன செய்யறான் பாருங்க. அவன் மேல் மனதுருக்கினான் என்று சொல்லப்படியா, அந்த மனதுருக்கம் தான் அடுத்து இந்த காரியங்களை செய்கிறதுக்கு அவனை தூண்டினான். என்ன செய்திருக்கிறான்? அவன் கிட்ட வந்து அவன் காயங்களில எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டுகிறான். ஐ லைக் தட் வேர்ட். எண்ணெயையும் திராட்சை ரசத்தை வார்த்து காயப்பட்டு குட்டுயிராக கிடந்த அவனுடைய காயங்களை கட்டுகிறார். காயங்களை கட்டுகிற நல்ல சமாரி நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரி. அருமையான தேவட பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்க. எண்ணெய் ஆவியானவருக்கும் திராட்சை ரசம் ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்துக்கும் அடையாளமாக இருக்கிறது. அது விவரிக்க போகலை. நன்றாய் கவனிங்க. சொல்ல வர காரியம் என்றால், இவன் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் ஊட்டி அவர் காயங்களை, காயப்பட்டு கிடந்தவுடைய காயங்களை கட்டினான்னு சொன்னப்ப, என்னை கவனிங்க, என்னை கவனிங்க. தேவ ஜனமே, தேவனுடைய வசனத்துக்கு இடங்கள். என்ன பண்றார்? நாமும் இந்த சமாரியனை போல மற்றவருடைய காயங்களை கட்டுகளாக இருக்கிறோம். அதுக்கு தான் நமக்கு அந்த மனதுருக்கம் வேண்டும், அந்த தெய்வீக சாயம் வேண்டும். மற்றவர்களுடைய காயங்களை கட்ட வேண்டியவர்களாக இருக்கமே ஒழிய மற்றவர்களை நாம காயப்படுத்த கூடாது என்கின்ற இந்த வார்த்தையை நான் தேவ சமூகத்தில் திட்டமும் தெளிவுமாக சபைக்கு போதிக்குவேன். எந்த விதத்திலும் மற்றவர்களை காயப்படுத்துகிற ஒரு காரியத்தை நாம் செய்யாதபடி நம்மை காத்துக்கொண்டது மனதுருக்கம் உள்ள ஒரு மனுஷனுக்கு, மனுஷிக்கு ஒரு பெரிய அடையாளம். என்ன கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் காயங்களை கட்டுவதாக. நாம் நடக்கிற நடக்கையினால், நம்முடைய செய்கையினால், நம்முடைய வாயின் வார்த்தைகளால் மற்றவர்களை நாம காயப்படுத்தாதபடி நம்மை காத்துக்கொள்ளது. அதுதான் மனதுருக்கம் உள்ள ஒரு மனுஷன். திருமணம் சொல்ற மனதுருக்கம் உள்ளவன் மற்றவருடைய காயங்களை கட்டுவானே ஒழிய ஒருபோதும் மற்றவர்களை காயப்படுத்தவே மாட்டான். பிழைகள் கண்டிக்கப்பட வேண்டும், தவறுகள் திருத்தப்பட வேண்டும், மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் நாம் காயம் கட்டுவதாக இருக்கும். ரட்சிக்கப்பட்ட இத்தனை நாட்களில் நாம எத்தனை பேரை எத்தனை விதத்துல நம்ம காயப்படுத்தி இருக்கிறோம் நமக்கு ஒரு அளவுக்கு தெரியும். சிலத்தை மறந்துருப்போம், ஆனா அங்க இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு நமக்குள்ள ஒரு தேவசாயிலைங்கிற மனதுருக்கம் இல்ல, ஒரு டெண்ட் ஹார்ட் இல்ல, ஒரு ஒரு இலகின மனசு இல்ல, தேவனால உருவாக்கப்பட்ட புதிய ஆவு இல்லையோ. ஆகவேதான் மற்றவர்களை ஏதோ ஒரு விதத்துல நாம காயப்படுத்துகிறோம். ஒருவேளை நாம பலமுள்ளவர்களாக இருக்கலாம், அல்லது மற்றவர்களை நாம பரிசுத்தவான்களாக இருக்கலாம், அல்ல ஜபிக்கிறவனாக இருக்கலாம், ஊழியன் சேர்வலாக இருக்கலாம். அதை நான் சொல்லுவேன். நான் சொல்ல வர காரியம் என்றால், நல்ல சமாரியனை போல தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் ஒருவரை ஒருவர் காயம் கட்டுவதாக இருக்கணும்படி எந்த விதத்திலும் மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது. ஆராதனை முடிந்து போகும் பொழுது தேவ சமூகத்திலே தேவ பிள்ளைகள் வந்து கூடி ஆராதித்து வீட்டுக்கு போகும் பொழுது எல்லோரும் சமாதானத்தோடு போகட்டும். தேவனை ஆராதித்து தேவனை தொழுது கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு தேவன் பேசின வார்த்தைகளோடு தங்கள் வீடுகளுக்கு போகட்டும். அதை விட்டு நம்முடைய வார்த்தைகளாலும் நம்முடைய நடக்கைகளினாலும் நம்முடைய செய்களினாலும் மற்றவர்களை நாம காயப்படுத்துறது எந்த விதத்திலும் தேவனுக்கு முன்பாக செம்மையானது அல்ல என்று சத்தியம். இப்படி நான் உங்களுக்கு திட்டமும் தெளிவாக சத்தியத்தை பேசின பிற்பாடும் நம்முடைய மாம்சத்துக்கு நாம இடம் கொடுத்து மற்றவர்களை நாம காரணம் இல்லாம காயப்படுத்துவோமாக இருந்தால், லிசன், நாட்கள் வரும் உன்னை காயப்படுத்தவும் சில பேர்களும் வர. தேவன் நீதியுள்ளவர். மனுஷன் எதை விதைக்கிறானோ அவனதே அறுப்பான். நம்முடைய அவர் நேச்சர் பை த வேர்ட் ஆஃப் காட், நம்முடைய சுபாவங்கள் மாறட்டும். மறுபக்கத்தில் ஒருவர் நம்ம காயப்படுத்தி விட்டாரா என்றால், நாம ஏதோ ஒரு விதத்தில் அந்த நபரை காயப்படுத்தினால்தான் நம்முடைய ஆவி ஆறுதல் அடையும். இவைகள் நடைமுறையில நமக்குள்ள இருக்கிற சுபாவங்கள். நம்முடைய சுபாவங்களை நாம இன்னும் இனம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம். God knows everything. காலங்கள் போகுதுப்பா, வருஷங்கள் போகுது, ஆனா சுபாவங்கள் மனதிற்கும் உள்ள மனுஷங்கள் எங்கே? மற்றவர்கிட்ட காயங்களை கட்டுகிறவர்கள் எங்கே? மற்றவர்களை குணமாக்குறவர்கள் எங்கே? கடினமான வார்த்தைகளை பேசி மற்றவருடைய இருதயங்களை உடைத்து போடு. நாட்கள் கடந்து போனாலும் அதை மறக்க முடியாமல் தவிக்கிறவர்கள் உண்டு. அது யாராக நானா இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, கடல் குன்றாக சத்தியத்தை சத்தியமாக சொல்றேன், எவரை உடைத்து போறதுக்கு அல்ல, மற்றவர்களை கட்டினதுக்காக நாம அழைக்கப்பட்டிருக்கோம். காயங்களை கட்டினவர்களாக நாம ஆண்டு அழைத்திருக்க, மற்றவர்களுக்குள்ள காயங்களை ஏற்படுத்துறதுக்கு ஒருபோதும் துணியாதே. தயவு செய்து மற்றவர்களை காயப்படுத்தி ஆராதனை முடிந்து வீட்டுக்கு போகும்பொழுது அவர்கள் வேதனையோடும் துக்கத்தோடும் போகாதபடி தயவு செய்து உங்களை கொஞ்சம் சரிப்படுத்திக் கொள்ளுங்க. எனக்கு சேர்ந்துதான். ஏன்னா நல்ல சுமாரி என்று சொன்னா அவன் காயம் கட்டுறவனார், காயப்படுத்துறவனார். ஒருவேளை இதுவரைக்கும் நாம பலரை காயப்படுத்தி இருக்கலாம். நம்முடைய மாமிசத்துக்கு இடம் கொடுத்து, நம்முடைய மன மேட்டுமைக்கு இடம் கொடுத்து, நம்முடைய முரட்டாட்டங்களுக்கு இடம் கொடுத்து, நம்முடைய மூர்க்க குணங்களுக்கு இடம் கொடுத்து, வார்த்தையினாலும் நடக்கையினாலும் செய்கின்றனாலும் மற்றவர்களை காயப்படுத்திருக்கிறேன். தயவு செய்து இனிமேல் அதை புலவண்ணாதீங்க. கர்த்தர் நாமத்தை உங்களுக்கு புத்தி சொல்றேன். எனக்கு சேர்ந்த மாறாக மனதுருக்கம் உள்ள தெய்வீக சுபாவத்தோடு சாயலோடு மற்றவர்களுடைய காயங்களை கட்டுவோம். அது ஒரு நல்ல தெய்வீக பண்பு. மற்றவர்களை திடப்படுத்துவோமே, மற்றவர்களை தைரியப்படுத்துவோமே, மற்றவர்களை கர்த்தர்களை ஸ்திரப்படுத்துவோமே. தேவ வசனத்தை காட்டி தேவ அவையிட உதவியிலே மற்றவர்களை நாம் எத்தனை பேரை பலப்படுத்தி இருக்கிறோம், அல்லது மாறாக எத்தனை பேரை நாம பலவீனப்படுத்தி இருக்கிறோம். நம்முடைய நடக்கைனால, என்னுடைய நடக்கைனால, என்னுடைய செய்கையினால, என்னுடைய வாயின் வார்த்தைகளால எத்தனை பேரை நான் பலவீனப்படுத்தி அல்லது பலப்படுத்தி வெளிப்படையாக சொல்றேன். இன்று வரைக்கும் எனக்கு போராட்டம். நான் பேசுகிற வார்த்தைகள் மனம் திறந்து சொல்றேன். தேவன் அவனை எப்ப அடக்கி வாசிக்கிறதுக்கு நான் முயற்சி செய்யறேன். அதிகம் பேசாமல் இருக்கிறதுக்கு ட்ரை. இந்த சொற்களின் மீதி பாவம் இல்லாம போவார். வேதம் தெரியும். கடந்த நாட்கள் கூட ஒரு காரியத்தை நினைத்து மனம் பதறிட்டேன். ஜெபமிட போது என் மனசாட்சி என்னோட பேச டிஎல் மோடி என்கின்ற ஒரு பெரிய ஊழியக்காரர் சொன்ன ஒரு வார்த்தை என்னுடைய மனசாட்சி தான் எனக்கு மிகப்பெரிய எதிரி என்றார். அதுபோல எனக்கும் இந்த மனசாட்சி தான் பெரிய போராட்டம். நாலு பேர் நம்ம குடித்து எதையும் சொல்லிட்டு போகலாம், கருத்து சொல்லிட்டு போகலாம், கணக்கு போட்டுட்டு போகலாம். பட் நம்முடைய உள்ளம், நம்முடைய இதயம், நம்முடைய மனசாட்சி தேவனுக்கு முன்பாக நம்ம குற்றப்படுத்தாத அளவுக்கு நமக்கு மனம் பதறி வார்த்தைகளை கொட்டி மற்றவர்களை காயப்படுத்தி அவருடைய ஆவியம் முறைக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு குற்றம். தேவனுக்கு யோசிப்பார். மற்றவர்களை ஆறுதல் படுத்தி, சத்தியத்தில் நிலநிறுத்தி, உற்சாகப்படுத்தி, ஊக்கப்படுத்தி, பலப்படுத்தி, ஸ்திரப்படுத்த வேண்டியவர்கள்னா மாறாக மாமிசத்துக்கு இடம் கொடுத்து, முரட்டாட்டம் மூர்க்க குணங்களுக்கு இடம் கொடுத்து மற்றவர்களை காயப்படுத்து, குற்றம் இல்லாதவர்களை குற்றப்படுத்து, தவறு செய்யாதவர்களை கண்டிக்கிறது, கண்ட மாதிரி கதைகிறது, இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு தயவு செய்து விலகிறதுக்கு முயற்சி செய்யும். தெய்வீக சாயலை வெளிப்படுத்துகிறது. முதல் முதல் அந்தியோகியாவில் சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கிட்ட பேரும் வழங்கிட்டு யோசித்து பார்த்து அந்தியோகியாவில் இருந்த சீடர்கள் கிறிஸ்துவின் சாயலை, கிறிஸ்துவின் சுபாவங்களை, கிறிஸ்துவின் திவ்ய சுபாவங்களை வெளிப்படுத்துகிறபடியால் சமூகமும் சமுதாயமும் அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கின்ற ஒரு பெயரை சூட்டிட்டு அவர்கள் ஒரு வச்சுத்தில ஒரு போர்ட் போர்டு இல்லை அல்லது விளம்பரம் பண்ணல. என்னதான் விளம்பரங்கள் அதிகமாக இருக்கு. சில விளம்பரங்கள் நமக்கு விலகி கொள்ளவே முடியாம இருக்கு. அதுவே அருமையான தேவட பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனி. இந்த சமாரியன் யூதர்களாலே மதிக்கப்படாது, புறக்கணிக்கப்படாது. இன்னும் ஒரு காரியம் சொல்லட்டுமா, குட்டூராய் கிடைக்கிற ஒரு யூதன், ஆனா முன்னுக்கு வந்த லேவியனும் ஆசாரியனும் யூதனுமாக இருந்து தன் இனத்தவனுக்கு உதவி செய்யாமல் கடந்து போறான். ஆனால் யூதர்களால் புறக்கணிக்கப்பட்ட சமாரியனோ தன் வாகனத்தை விட்டு இறங்கி கிட்ட போய் மனதுருகியவன் காயங்களை கட்டி குட்டுகளாய் கிடந்தவனை தன் சுய வாகனத்தில் ஏற்றினு பார்க்க. இப்படி சொல்லும் பொழுது ஒரு காரியம் எனக்கு ஞாபகம். சாது சுந்தர்சிங் 19 நூற்றாண்டின் பரிசுத்தவான் என்று இந்தியாவின் மிகப்பெரிய அப்போஸ்தலன் என்று வர்ணிக்கப்பட்ட அந்த தேவ ஊழியக்கார் ஒரு தடவை திபெத்துக்கு போய்கொண்டிருந்தார். போய்கொண்டிருக்கும் பொழுது அது மிகவும் குளிர்காலம், பனி சிறோம். அவர் நடந்து போகிறாரு, அவருக்கு முன்பாக இன்னும் ஒருத்தர் நடந்து போறானா அங்க பாதையில. இது உண்மை சம்பவம் கதை. அங்க பாதையில ஒருதன் குளிரினால உரைத்து விழுந்து போய் கிடக்கிறான், நடக்க முடியும். இந்த சாது சுந்தர் சிங்கிக்கு முன்னுக்கு போனவன் அவனை கண்டு பக்கமாக விளங்கி நாமே போறதுக்கு வழி இல்லை, இப்படி குளிரா இருக்குது, இவனுக்கு உதவி செய்யறது எப்படி, நான் தப்பி போறதுக்கு வழி இல்லை, ஆகவே கண்ணு காணாத விட்டு கடந்து போறேன். பின்னாலே இப்ப சாது சுந்தர் வர, சுந்தர் சிங் வர, அவர் வந்தாரு. அவரோட மனதுருக்கு கடந்து போக இடம் கொடுக்க அந்த மனுஷனை தூக்கி தோல்ல போட்டுட்டு நடக்க முடியாமல் இருந்தும் அந்த குளிர நடந்து போய் கொண்டிருக்காரு. தந்தை என்ன தெரியுமா, தோல்ல தூக்கி அந்த மனுஷனை தூக்கி தோல்ல போட்டு நடந்து போக, நடக்க நடக்க ரெண்டு பேருடைய உடலும் ஒருவரோடு ஒருவருடைய உடல் உராஞ்ச உராஞ்ச உராச உராச உரச உரச சூடுண்டா சூடுண்டா. கொஞ்ச நேரத்துக்கு பிற்பாடு தோல்ல கிடந்தவன் கனிமிட்டான், அவனை இறக்கிட்டு கொஞ்ச தூரம் தள்ளி போக அவருக்கு முன்பாக கண்டும் காணாதவனாக போனான்னு அவன் செத்து போய்கிறான். இது கதை இல்லை. நாமும் சில நேரங்களிலே நம்முடைய சுயத்து நிமித்தம் சுயநலத்து நிமித்தம் எத்தனையோ தடவைகள் நம்ம பலருடைய காரியங்களை கண்டும் காணாதவர்கள் போய் சர்வார தேவடைய பிள்ளைகளை அந்த சமாரியை அந்த குட்டூரை கிடந்த மனுஷன் கிட்ட போய் என்னையும் திராட்சரசமும் பார்த்து அவன் காயங்களை கட்டினதை மறவாது திரும்ப திரும்ப சொல்லுறது. தயவு செய்து இவரை காயப்படுத்தாது, காயப்பட்டவருடைய காயங்களை கட்டுறதுக்கு முயற்சி. மனதிற்கும் அந்த தெய்வீக சுவாபம் நமக்குள்ள வளரட்டும் வருகட்டும். யாட்டத்துல குறையில்லை, யாட்டத்துல தவறு இல்லை, எல்லாத்திலும் ஏதோ ஒரு குறை ஒரு தவறு இருக்குதான். பலருக்கு தங்கள் குறைகள் தங்கிடத்துல குறை இருக்குன்னு தெரியாமலே பட்ட பைபிள் சேஸ் எதமென்று சொல்றது யாக்கோபு. நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ரெண்டு கையை முயற்சி சொல்லுது மாய்மாலம் இல்ல, பல விஷயங்களில் நான் தவறு. பட் அந்த தவறை உணரும்போது தேவனுக்கு முன்பாக மனம்பெறும்போது அல்லது மற்றவர்களால் என் தவறு உணர்த்தப்படும்போது அது ஒரு சிறு பிள்ளை கூட வந்து எனக்கு என் தவறை உணர்த்தினா ஐ ஆம் ரெடி டு ரிபென்ட் போதும். மற்றவருடைய தவறுகளை நமக்கு பிடித்த கூட பேசி சந்தோஷப்படக்கூடாது, அடுத்தவருடைய விழுகையிலே நாம கழிவுறக்கூடாது, நமக்கு பிடிக்காதவர்களுடைய விழுகையிலே நாம் விரும்பாதவர்களுடைய சரிவிலே விழுகையிலே நாம் ஒருபோதும் சந்தோஷப்படவே கூடாது. இன்றைக்கு நாம் அப்படி சந்தோஷப்படுவோமா இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக குற்றமாக இருக்கும். விழுந்து போகிறவர்களை திரும்பி தூக்கி நிறுத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். ஒரு மனிதனையும் தெய்வீக பண்பு மனதிற்கு அந்த சமாரியனை போல நமக்குள்ள தேரம் போட முடியும். அவர் கிட்ட போனா சமாரியன் காயங்களை கட்டினான், கட்டிப்பட்டு அப்படி விட்டு போயில தன் சுய வாகனத்தில் அவனை ஏற்றி அடகவன் சுருக்கிறேன் சத்திரத்தை கொண்டு வர. சத்திரம் எதை குறிக்கிறது? சபையை குறிக்கிறது. குட்டூராய் கிடந்த அந்த மனுஷனுக்கு என்னையும் திராட்சரசமும் பார்த்து அவனை அப்படியே விட்டுட்டு போகாமல் அவனை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சபையில சேர்த்தா. சபையில சேர்த்த பிற்பாடு ரெண்டு பணத்தை கொடுத்தான் இருக்கு. அதர வேத வியாக்கியனிக்கிற வியாக்கியனத்தின்படி ரெண்டு பணம், ஒன்று பழைய ஏற்பாட்டுக்கும் ஒன்று புதிய ஏற்பாட்டுக்கும் அடையாளமாக. இப்ப சபையில இருந்து அந்த மனுஷன் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஆகிய தேவனுடைய வசனத்தை கட்டு தேரன் போகட்டும். அடுத்து என்ன நடக்கிறது? அந்த மனுஷன் சத்திரத்தில் விட்ட பிற்பாடு அவன் போறான், விட்டுட்டு போறான். நான் திரும்பி வரும்பொழுது ஏதாவது பார்க்கிருந்தா அதை நான் திரும்ப செலுத்த செஞ்சுட்டு போறேன். சரி, இது சம்பவம் முடிக்க விரும்புறேன். இப்ப இயேசு அந்த நியாயத்தை பார்த்து கேள்வி கேட்கிறார், ஏண்டா தன்னை நீதிமானாக காட்ட விரும்பித்தானே, தன்னை நீதிமானாக காட்ட விரும்பித்தான் எனக்கு புறன் யார் என்ற ஒரு கேள்வி அந்த நியாயஸ்திரி நியாயஸ்திரி இயேசுவை பார்த்து கேட்கிறேன். அப்ப அந்த கேள்விக்கு பதிலாகத்தான் இந்த உவமையை ஆண்டவர் சொன்னார். இப்ப இந்த உவமையை சொல்லி முடிஞ்சது இயேசு அந்த நியாயஸ்திரி பார்த்து கேட்கிறாரு, இதுல புறன் யார், உனக்கு எப்படி தோணுதுன்னு அவன் வாயாலேயே பதிலை எடுக்க ஆண்டவர் அந்த கேள்வி. அவன் கொடுத்த பதில் என்ன தெரியுமோ? அந்த வசனத்தை படியுங்க, எங்க இருக்கிறது?
அதற்கு அவன்
37 படி.
அதற்கு அவன் அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய்.
நன்றாக படிங்க. இப்ப அவன் என்ன சொல்றான்? அந்த நியாயம் சரி என்ன சொல்றான்? நன்றாக படிங்க இந்த பதில பாருங்க. சொன்ன பதில, அவனுக்கு இரக்கம் செய்தவன். நாம சாதனமாக இதை வாசிக்கும் பொழுது வாசிட்டு போயிருங்க, நான் சொல்றதை கவனி. அதுக்கு ஒரு காரியம் என்ன தெரியும்? அவனுக்கு இரக்கம் செய்தது யாரு? சமாரியன். ஆனா இயேசு கேட்ட கேள்விக்கு அவனுக்கு இரக்கம் செய்தது சமாரியன் என்ற ஒரு வார்த்தை அந்த யூதன் பாவிக்கு இல்லை. ஏனென்றா சமாரியன் என்கின்ற வார்த்தை கூட யூஸ் பண்ண இந்த சமாரியனுக்கு விஷயம் இல்லாமல் போயிடுது. ஏண்டா அவனுடைய டிக்னிட்டி. யூதன் சமாரியரை மதிக்காதவர், பொருட்படுத்தாதவர், கணக்கெடுக்காதவர், புறக்கணிக்கிறவர். ஆகவே அவனுக்கு உதவி செய்தது புறன் வந்து சமாரியன் என்று சொல்லாம அவனுக்கு இரக்கம் செய்தவர் என்று இவன் தன்னுடைய அறிவை வச்சு சொல்றான். சோ சமாரியன் என்கிற வார்த்தை கூட பாவிக்காத அளவுக்கு தன்னுடைய டிக்னிட்டியை விட்டு தன்னுடைய பிரஸ்டேஜை விட்டு இறங்கிறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. இங்க ஒரு காரியத்தை சுட்டிக்காட்ட வரும்பாரு. தேவனுடைய பிள்ளைகளுடைய நம்முடைய வாழ்விலும் கௌரவம், டிக்னிட்டி, பிரஸ்டேஜ், அந்தஸ்து, நம்ம இறங்குறதுக்கு இடம் கொடுக்க. இந்த ரெண்டும் நமக்குள்ள இருந்தா இலக்குள்ள நாம் இறங்க மாட்டோம், இலக்குள்ள விட்டுக் கொடுக்க மாட்டோம், இலக்குள்ள ஒத்து போக மாட்டோம். அது நமக்கு தடையாக யூதனுக்குள்ளே, அதையும் குறிப்பாக பரிசேயருக்குள்ளே இருந்தது இந்த பிரச்சனை தான். நாங்கள் யூதர்கள், அவதான் இயேசுவை பார்த்தே சொன்னார்கள், நாங்கள் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக. இதுக்கு தான் யோவான் சொன்னார், ஆபிரகாமுக்கு பிள்ளை கண்டு சொல்லிக்கொள்ளும் மனதாக இராதே, தேவன் இந்த கலிகளினாலே பிள்ளைகளை உண்டாக்க வல்லவராக இருக்கிறார் என்று. அப்படிப்பட்ட நினைவோடு இருந்த யூதர்களை பார்த்துதான் அஞ்சாத சிங்கம், கெச்சிக்கிற சிங்கம் போட்டு இருந்த யோவான் அவருடைய ஊழியமே வித்தியாசம் அதுவே. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யூதனுக்குள்ளே அந்த இருந்த அந்த கௌரவம் அவன் சமாரி என்று சொல்றதுக்கு இடம் கொடுக்க. சரி, அங்கால என்ன சொல்லப்படுறது, அவனுக்கு இறக்க செய்தவன். இப்ப நான் சொல்லிக்க, நான் சொன்னேன் அந்த கீவேர்டு, இந்த உபமை கீவேர்டு திறம்பு கொள் வசனம் என்ன, ஏ சொல்றாரு நீயும் போய் அப்படியே செய்யற. இந்த கவனிங்க, இந்த செய்தியின் சாராம்சமே இங்கதான் நான் வாரேன், நீயும் போய் அப்படியே செய். அவன் என்ன செய்தான், புறனுக்கு தன்னை அறியாதவன், முன்பின் தெரியாதவனுக்கு, அவன் அயலவன் அல்ல, சொந்த பந்தம் இல்லை, முன்பின் தெரியாமல் கிடந்த ஒரு மனுஷனுக்கு இறக்கம் பாராட்டினான். ஏ சொல்றாரு நீயும் போய் அப்படியே செய். இப்ப ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு, நாமும் அந்த சமாரியனை பின்பற்றுவளாக இருக்கு, அதாவது நாமும் மற்றவர்களுக்கு இரக்கம் செய்தவளாக இருக்கணும். இரக்கம், தேவ இரக்கம், மெர்சி. இதை குறித்து யாக்கோபு ஒரு மிக அழகான ஒரு ஆழமான வசனம் சொல்றாரு. யாக்கோபு 2 அதிகாரம், கம்மித் மீ பிளீஸ் எடுத்துக்கொள்ளுங்க. யாக்கோபு 2 அதிகாரத்திலே 13 சீக்கிரம் படிக்குமா?
ஏனென்றால்
எல்லாரும் பாருங்க, மிக முக்கியமான ஒரு வார்த்தை பாருங்க, படிங்க.
ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாயத்தீர்ப்பு,
இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத
நியாயத்தீர்ப்பு, நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம்
மேன்மை. இரக்கம் இல்லாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்குமா? பயமா இருக்கு அதை படிக்கும்போது. அது மாத்திரம் இல்ல, இரக்கம் ஜட்மெண்டே இல்ல, நியாய தீர்ப்புல இரக்கம் மேன்மை பாராட்டு. அம்மா ஐயா கடின இருதயங்களை விடுவோம், கல்லான இருதயங்களை உடைச்சிருவோம், முரட்டு சுபாவங்களை விட்டு அகற்றுவோம், மூர்க்க குணங்களை வெறுப்போம். இரக்கமுள்ள சுபாவம், மனதிற்கும் உள்ள சுபாவம், தெய்வீக சாயல், அந்த சவாரி எனக்குள்ளே இந்த இரக்கம் நியாய தீர்ப்பில மேன்மை பாராட்டு. பல பிரசங்கத்தில் மத்தேயு 5:7 இயேசு என்ன சொன்னாரு, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அப்ப இரக்கம் இல்லாதவர்களுக்கு இரக்கம் இல்லாமல் போகும் என்பது தெளிவா தெரியுது இல்லையா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவர்கள் மேல், மற்றவர்கள் மேல் இந்த சமாரியனை போல ஒரு இரக்கம், ஒரு மனதுருக்கம், ஒரு டெண்டர் ஹார்ட், ஒரு மெதுவான இருதயம், மென்மையான இருதயம் கத்த நமக்கு தருவார. சமாளி இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள சக்தி. அருமையான தேவடைய பிள்ளைகளே, இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போமே. இதற்கு இடையாக இந்த மத்தேயு 18 சீக்கிரம் வாசிக்க முடியும். மத்தேயு 18 33 இருந்து 35 வரை சீக்கிரம் படிக்கிறீங்க.
நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ?
இறங்கினது போல நீயும் நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று இறக்கமில்லாத அந்த ஊழியக்காரனை பிடித்து யாரத்துல கொடுத்தாரா? உபாதிக்கிறவருடைய கையில கொடுத்திருக்க. இறக்கமில்லாமல் அறக்கத்தனமாக நடந்தவர்களை உபாதிக்கிறவருடைய கையில கொடுத்திருக்க. நான் உனக்கு இறங்கினது போல நீயும் இறங்க வேண்டாமோ? கர்த்தர் நமக்கு இறங்கி நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்தாரே, நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்தாரே, நம்முடைய அநியாயங்கள் எல்லாம் மன்னித்தாரே, நாமும் மற்றவர்களை இறங்குறவர்களாக இருக்க, மன்னிக்கிறவர்களாக இருக்க. இப்படி சொல்லும் பொழுது உபாதிக்கிறவர்களுடைய கைகளில் ஒப்பு கொடுத்தார. அப்ப இந்த உபாதிக்கிறவருடைய கையில எனக்கு தெரியலனே, இங்கேயோ வாசித்த மாதிரி இருக்குது. 2 சாமுவேல் 24:17
ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது.
ஜனத்தை உபாதிக்கிறவன், உபாதிக்கிற தூதன் அப்படி இருக்க பாருங்க. அப்ப உபாதிக்கிற தூதர்கள் இருக்கிறார்கள். ஹலோ, உபாதிக்கிற தூதர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் படிக்கும் பொழுது நான் பயப்படுறேன். வெளி பேர் உங்களுக்கு பேசவும் நான் பயப்படுறேன். மற்றவர்களுக்கு பரிசவம் பண்ண நான் தானே ஆகாத என் சரீரத்தை ஒடுக்கி கேள்வி. எனக்குள்ள வருகிற கோபம், வருகிற மூர்க்க குணர், எனக்குள்ள வருகிற படிவாங்கிற உணர், ஓ ஏதாவது மனம் வெட்டிகள் பட்டவர் எனது அவைகளை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாருக்கும். சிவம்படுவோமா? சலியோண்ட ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ். எல்லாருக்கும் நல்ல சமாரியம், குட் சமாரியன். நம்ம எல்லாரும் நல்ல சமாரியனை போல கொண்டு வந்து தேவன் விரும்புறாரு. அந்த உண்மை நமக்கு சொல்லியும் வைத்திருக்கிறாரு. நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம், கத்தரிக்கு விட்டுக் கொடுப்போம். அந்த லேவியனை போல இருக்காமல், ஆசாரியனை போல இருக்காமல், அந்த சமாரியனை போல நாமும் இறக்கம் சேருவளாக, காயம் கட்டுறவளாக, மனதுருக்கம் உள்ளவளாக இருக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய கடந்த காலங்கள் எப்படி இருக்கிறது? நாம கண்டு காணாமல் இருந்து விட்ட காரியங்கள் எத்தனை 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 எத்தனை. எல்லாவற்றையும் கத்தர் கவனித்திருப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சமாரியனுடைய வாழ்விலே இருக்கிற நற்காரியங்கள் நமக்கு ஒரு பாடமாக, போதனையாக அமையட்டும். இந்த சமாரியனை போல நாமும் வாழ நம்மை ஒப்புக் கொடுப்போம், முயற்சி செய்வோம். நம்முடைய சுபாவங்கள் மாறட்டும், தெய்வீக சாயல் நம்முடைய வாழ்விலே வெளிப்படட்டும். எப்படியாகலும் கத்தரை பிரியப்படுது. நம்ம வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கை அதை சீக்கிரமாய் கடந்து போறோம். நம்முடைய மாமிசத்துக்கு நாம இடம் கொடுக்காம மெய்யாகவே தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்புக் கொடுத்து விவசாயிகளாக மாறி கத்தரை பிரியப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோம்.